தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, திருவுரையை காலத்தினுடைய இரண்டாவது வார இறுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு வாரங்களிலே நம்முடைய தயாரிப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். அல்லது நம்முடைய தயாரிப்பை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடக்கூடியவர்களாக, அதற்கான தயாரிப்புகளை முனைப்போடு செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கான ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவன் இந்த வழியிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேருளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு உம் ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம், பிரிவு 48, இறைவார்த்தைகள் 1-4, 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்ற ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழுவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும், தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேர் பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. புகழின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். படைகளின் கடவுளே மீண்டும் வா. கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல வாழ்வு அளித்தல்.
அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு துகள்.
கடவுளை முன்னிறுத்தி வாழ்வோம். இறையேசுவில் புரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தை முடிக்க இருக்கின்றோம். இத்தருணத்தில் இறைவனுடைய வருகையை பற்றிய புரிதல் நம்மிலே எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தியிலே எலியாவின் உளப்பாங்கை கொண்ட திருமுழுக்கு யோவான் என்ன பணி செய்தார், யாருக்காக பணி செய்தார், யாருக்கு வழியை ஆயத்தமாக்கினார் என்பதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு தன் பணி செய்ய இந்த உலகிற்கு வந்தார், தன்னுடைய பணியை செய்ய தொடங்கினார். கடவுள் மக்கள் இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை ஆழப்படுத்த விரும்பினார், அர்த்தப்படுத்த விரும்பினார். ஆனால் என்ன நடக்கிறது? துன்புறுத்தப்பட்டார், சாவுக்கு கையளிக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏன் மக்கள் திருமுழுக்கு யோவானை புரிந்து கொள்ளவில்லை, திருமுழுக்கு யோவானை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் மக்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏனென்றால் மக்களின் எதிர்பார்ப்பு அங்கு பூர்த்தி செய்யப்படவில்லை. திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் தங்களை யார் என்று அறிந்திருந்தார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி யாரால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்திருந்தார்கள், தங்களுடைய பணி என்ன என்பதையும் தெள்ள தெளிவாக அறிந்திருந்தார்கள். ஆனால் மக்கள் இறைவாக்கினர்கள் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் பணி செய்ய வேண்டும், இப்படிதான் ஆடை உடுத்த வேண்டும் என்று அவர்களுடைய மனதிலே மேலோங்கி இருந்த சிந்தனையாக இருந்தது. மெசியா என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், மெசியா எதற்காக கடவுளால் கொடுக்கப்படுகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே இயேசு மெசியா என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாக, தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு உட்பட்டவராக இயேசு இல்லை. எனவே அவர்கள் திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் யோவான் செய்தி 1:11 நாம் பார்க்கின்றோம், அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஏற்றுக்கொள்ளாததற்கு அடிப்படை காரணம் எதுவாக இருந்தது என்றால் மக்களுடைய எதிர்பார்ப்பு. திருமுழுக்கு யோவானை வேறு விதமாக எதிர்பார்த்தார்கள், மெசியாவை வேறு விதமாக எதிர்பார்த்தார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படவில்லை. எனவே அவர்களால் இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் நாம் கடவுளை தேடி வருவது இந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆண்டவரிடம் நம்முடைய வேண்டுதலை சமர்ப்பிக்க வருகின்றோம், பல தேவைகளை கொண்டு வருகின்றோம், பல விண்ணப்பங்களை கடவுளுக்கு முன்பாக கொடுப்பதற்கு நாம் விரும்புகின்றோம். நம்முடைய குடும்பத்தில் தேவைகள் இருக்கின்றன, நம்முடைய சமூகத்தில் தேவைகள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் ஆண்டவர் முன்பாக நாம் கொண்டு வருகின்றோம். சரிதான், தவறு அல்ல. ஆண்டவரும் நம்மிடமிருந்து அதை தான் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய தேவைகளினிடம் கொண்டு வா என்று சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய தவறு எதுவாக இருக்கிறது? நம்முடைய தேவைகளையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவரும் கொண்டு வருகின்றோம், அதோடு கூட நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் கடவுள் மேல் திணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்படி என்றால், அன்புக்குரியவர்களே, நான் ஜெபித்த ஜெபம் இந்த நாட்களிலே கேட்கப்பட வேண்டும், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கான பலனை இந்த நாளுக்குள்ளாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பை கடவுள் மேல் திணிக்கக்கூடியவர்களாக நாம் பல நேரத்திலே மாறி போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலைக்கு நாம் நம்மையே உட்படுத்திக் கொள்வதால் என்ன நடக்கிறது? கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்படுவதில்லை. கடவுள் நம் வாழ்விற்கு செய்யவிருக்கும் அற்புதங்களுக்கு தடை கற்களாக நாம் அனைவரும் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, மக்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை திருமுழுக்கு யோவானிடம் திணித்ததால் திருமுழுக்கு யோவான் பேசிய மனமாற்றத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் மனமாற்றத்திற்கு விடுக்கும் அழைப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. மக்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை இயேசுவின் மேல் திணித்தார்கள். எனவே இயேசுவை மெசியாவாக பார்க்க அவர்களால் முடியவில்லை. இயேசு கொண்டு வந்த இறையாட்சியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதைதான் இயேசு லூக்கான் செய்தி 7:32 அவர்களுடைய நிலையை பற்றி சொல்லுகிறார். இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று கூறுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் விரும்பக்கூடிய காரியத்தை இறைவாக்கினர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் விரும்பக்கூடிய காரியத்தை, அவர்கள் என்றால் மக்கள், மக்கள் விரும்பக்கூடிய காரியத்தை மெசியா செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நேர் எதிராக திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய எதிர்பார்ப்புகள் கடவுளின் ஆசீருக்கு, கடவுளுடைய திட்டத்திற்கு, கடவுளுடைய விருப்பத்திற்கு தடையாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு இதை தான் கூற விரும்புகிறார் என்பதாக நான் பார்க்கின்றேன். இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இறைவனை சந்திக்க இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் என்பது வேறு, எதிர்பார்ப்புகள் என்பது வேறு. வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கடவுளிடம் கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அந்த விண்ணப்பங்களின் வழியாக, நாம் கொடுக்கக்கூடிய தேவைகளின் வழியாக என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏனென்றால் பல நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய விண்ணப்பங்கள் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. பல நாட்கள் நாம் நோன்பு இருந்து, பல நாட்கள் ஜெபித்து இருந்து நம்முடைய விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டி இருக்கின்றோம். ஆனால் பல சில நேரத்திலே கடவுள் அவருக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எனவே அந்த தேவைகள் நமக்கு கொடுக்கப்படாமல் போகின்றது, காலதாமதமாக ஆனால் கிடைக்கும் என்று நான் நம்ப வேண்டும். எனவே காலம் தாமதமாகின்ற பொழுது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யாத படுகின்ற பொழுது, நாம் ஆண்டவரை குறை கூறக்கூடியவர்களாக, திட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற அன்புக்குரியவர்களை. எனவே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரை அணுகி வர வேண்டும் என்பதுதான். எதிர்பார்ப்புகளை நாம் முன்னிறுத்துகின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்திற்கும் கடவுளுடைய விருப்பத்திற்கும் கடவுளுடைய திருவுளத்திற்கும் தடைகளாக நாம் இருக்கின்றோம். எதிர்பார்ப்புகளையும் கடந்து கடவுளை முன்னிறுத்தி வாழுகின்ற பொழுது, கடவுளுடைய திட்டத்தை முன்னிறுத்தி வாழுகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் அதை தான் செய்தார். ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கு காட்டக்கூடிய நாட்டிற்கு வா, உன்னுடைய உற்றார் உறவினர்களை விட்டு விட்டு வா என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் கடவுள் சொல்றாரு, எதற்காக அழைக்கிறார் என்பது கூட அவருக்கு தெரியாது. போகின்ற பொழுது வழியிலே ஆண்டவர் அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். இருந்த போதிலும் அன்புக்குரியவர்களே, அவர் அந்த எதிர்பார்ப்புகளை முன்னிறுத்தி வாழவில்லை. கடவுளை முன்னிறுத்தி வாழுகிறார். கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், அவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நிச்சயம் அவர் அதை நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த புரிதலிலே, அந்த நம்பிக்கையிலே தன்னுடைய வாழ்வை இயக்கினார். எனவேதான் நாம் நம்பிக்கையின் தந்தையாக, விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமை கொண்டாடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, பல எடுத்துக்காட்டுகள் விவிலியத்திலே காண கிடக்கின்றன. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே திருவருகை காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்வோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை முன்னிறுத்தி வாழ வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகளை பின்னிறுத்தி கடவுளை முன்னிறுத்தி வாழுகின்ற பொழுது கடவுள் நமக்கென்று வகுத்திருக்கக்கூடிய திட்டத்தை தெல்ல தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் நினைத்திருந்தால் இவர்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தங்களை கையளித்திருக்கலாம். திருவிவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா, இயேசுவை அரசராக்க விரும்பினார்கள் மக்கள். ஆனால் அவர்களிடமிருந்து இயேசு நழுவி போய்விடுகிறார். எதற்காக? அது மக்களுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்று இயேசு நினைத்த காரணத்தினால் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டத்தை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே நம்முடைய வாழ்விலே நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் ஆண்டவர் முன்பாக வைக்க நாம் முன்வருகின்ற பொழுது எதிர்பார்ப்புகளை கடந்து வருவோம், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வருவோம். அப்படி வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கென வைத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் திருவுளத்தையும் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம் என்பதை புரிந்து கொள்வோம்.
வகையான வண்ண மலர்கள் கண்டே அதில் சிறந்த மலர்களை மகள் உடன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.